இன்றைக்கு ஸ்ரீ ராதாஷ்டமி கொண்டாடுறதுக்காக இங்கே நம்ம எல்லோரும் கூடியிருக்கோம். ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணருடைய காதலி அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிருஷ்ணருடைய அன்பிற்குரியவர் ஸ்ரீமதி ராதாராணி தோன்றிய இந்த நாள் நமக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஸ்ரீமதி ராதாராணிக்காக தான், அல்லது ஸ்ரீமதி ராதாராணிக்கு சேவை செய்கிறதுக்காகத்தான் கௌடிய வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் எவ்வளவோ மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அவங்க எல்லாரும் வேண்டுறாங்க. அதனால் ராதாராணியை பற்றிய விஷயங்கள் அவ்வளவு எளிமையானது கிடையாது. அதுவும் குறிப்பாக நவீன காலத்தில் நம்மளுடைய வாழ்க்கை பல விஷயங்களில் போயின்ட்டுருக்கு. நம்மளுடைய வாழ்க்கை முழுக்க புலனின்பத்தில் மூழ்கி கிடக்கிறாங்க. நவீன காலத்தில் எல்லாருமே புலனின்பத்தில் மூழ்கி கிடக்கக்கூடிய மக்களுக்கு ஸ்ரீமதி ராதாராணியை பற்றி என்ன புரிந்து கொள்ள முடியும்? ஸ்ரீமதி ராதாராணி முற்றிலும் இந்த பௌதிக தளத்தை தாண்டி இருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம என்ன புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா, ரொம்ப வரம்பிற்குட்பட்டது. நம்மளால் கிருஷ்ணரை பற்றியே புரிந்து கொள்ள முடியறது கிடையாது. கிருஷ்ணரே சொல்கிறார் கீதையில், யாரும் என்னை அவ்வளோ எளிமையாக அறிந்து கொள்ள முடியாது. பல இடங்களில் பல ரூபங்களில் சொல்கிறார் கிருஷ்ணர் பகவத்கீதையில். கிருஷ்ணரையே நம்மளால் புரிந்து கொள்ள முடியாதுங்கிற பட்சத்தில் கிருஷ்ணருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க ஸ்ரீமதி ராதாராணி, அவங்கள பற்றி நம்ம எந்த அளவுக்கு புரிந்து கொள்ள முடியும்? இருந்தாலும் சாஸ்திரங்கள் ஆச்சாரியர்கள் நமக்கு எப்படி ஸ்ரீமதி ராதாராணியை புரிந்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி சில விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது ஆரம்ப நிலையில் சொல்ல முடியாது. இருந்தாலும் படிப்படியாக அதை பற்றி கேட்கும்போது காலப்போக்கில் நம்ம புரிந்து கொள்ளலாம். பகவான், பரமபுருஷ பகவான், ஆதி புருஷர், எல்லாவற்றிற்கும் ஆதி அவரே. அவர் ஆத்மராம அப்படின்னு அழைக்கப்படுறார். அவருடைய ஒரு பேரில் ஒன்று, அவருடைய பெயர்களில் ஒன்று ஆத்மராம. ஆத்மராம அப்படின்னா தன்னில் திருப்தியுற்றவர். நம்ம யாருமே ஆத்மராம கிடையாது இப்ப இருக்கக்கூடிய நிலையில். குறைந்தபட்சம் நமக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் தேவைப்படுது. நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் வெளியிலிருந்து தேவைப்படுது. நம்ம தன்னால திருப்தியுற்று இருக்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, நம்ம எதனால் அனுபவிக்கிறோம்? நல்ல ஒரு ருசியாக சாப்பாடு கிடைச்சதுன்னு அனுபவிக்கிறோம். அந்த சாப்பாடு அப்படிங்கிற பொருளானது நம்மிலிருந்து வேறுபட்ட ஒரு பொருள், வேறுபட்ட ஒரு பொருள் தான் நமக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக அமையுது. அதுதான் நம்மளுடைய தற்போதைய நிலை. ஆனால் ஆத்மராம அப்படின்னா தன்னில் திருப்தியுற்றவர் அப்படின்னா, அவருக்கு வெளியிலிருந்து எந்த ஒரு ஆனந்தமும் அவசியம் இல்லை. அவர் தன்னிலேயே ஆனந்தமயமானவராக இருக்கார். பகவான் ஆனந்தமயோபியசார் அப்படின்னு சொல்லப்படுறார். ஆனந்தமயமானவர் முற்றிலும். அவருக்கு வெளியிலிருந்து எந்த ஒரு ஆனந்தமும் அவசியம் கிடையாது. இது சாஸ்திரங்கள் பல இடங்களில் தெளிவாக வர்ணிக்கக்கூடியது. அதே சமயத்தில் நம்ம பார்த்தோம்னா, பகவான் எல்லா இடங்கள்லேயும் அவருடைய துணைவியாரோடு வழிபடப்படுறார். ராதா கிருஷ்ணர், லக்ஷ்மி நாராயண், லக்ஷ்மி நரசிம்ஹதேவ், சீதாராம், இப்படி எல்லா இடங்கள்லையும் எல்லா நேரங்கள்லையும் பகவான் அவருடைய சக்தியோடு இணைந்து வழிபடப்படுறார். ஏன் அப்படி வழிபடப்படுறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். பகவான் உண்மையில் தன்னில் திருப்தியுற்றவர். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஏன் சக்தி அவசியப்படுது? அவருடைய திருப்திக்கு சக்தியை சார்ந்து இருக்கிறாரா பகவான்? ஆ, பகவான் திருப்தி அடைகிறதுக்கு தன்னுடைய சக்தியை சார்ந்து இருக்கிறாரா? சார்ந்து இருக்காரா இல்லையா? எத்தனை பேர் பகவான் தன்னுடைய சக்தியை சார்ந்து இருக்கிறார்னு எத்தனை பேர் சொல்றீங்க, சார்ந்து இல்லைன்னு முதல்ல சார்ந்து இருக்காருன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? பகவான் தன்னுடைய சக்தியை சார்ந்து இருக்கிறார் அவருடைய ஆனந்தத்துக்கு, கொஞ்சம் பேர் தான் கை தூக்குறீங்க. ஓகே, யார் அப்ப மிச்சவங்கெல்லாம் பகவான் அவருடைய சக்தியை சார்ந்து இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா உண்மை என்னன்னா பகவான் அவருடைய சக்தியை சார்ந்து இருக்கார். பகவான் அவர் ஆத்மராமா, ஆனா அதே சமயத்துல அவர் தன்னுடைய ஆனந்தத்திற்கு தன்னுடைய சக்தியை சார்ந்து இருக்கிறார். அப்ப எப்படிங்க அது புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அங்க உண்மையில வித்தியாசம் கிடையாது. பகவான் சக்திமான் அல்லது சக்தியினுடைய இருப்பிடம் அல்லது சக்தியினுடைய மூலம், அவர் சக்தியினுடைய மூலமா இருக்கார். சக்தி அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு சக்தி, அந்த சக்தியானது அவருக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அப்ப இது வேறுபட்டதா அப்படின்னா கிடையாது. சக்திக்கும் சக்திமானுக்கும் நடுவில் வித்தியாசம் இருக்கு, வித்தியாசம் கிடையாது. அதாவது பகவானுடைய சக்திகளை அவர்கிட்ட இருந்து நீங்க பிரிச்சிடவே முடியாது. பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா அப்ப பகவானுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். ஒரு ராஜா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அந்த ராஜாவோட சக்தி என்ன? நாட்டை ஆள்றது. நாட்டை ஆள்றதுன்னா என்ன அர்த்தம்? அவருக்குன்னு ஒரு நாடு இருக்கணும், அவருக்குன்னு சில பிரஜைகள் இருக்கணும், அப்பதான் அவர் நாட்டை ஆள்றதுன்னு அர்த்தம். அவருக்குன்னு ஒரு பெரிய நாடு கொடுத்துட்டு அந்த நாட்டில் யாருமே இல்லை அப்படின்னா, இல்லை அவருக்கு ஏதாவது ஒரு பதவி அங்கீகாரம் ஒரு அதிகாரம் இல்லை அப்படின்னா, அப்பையும் அவர் ராஜாவாக கருதப்படுறது கிடையாது. நவீன காலத்தில் நிறைய பேர் இருக்காங்க, குறிப்பாக இந்தியாவில். முன்னாடி ஒரு காலத்தில் 70-80 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தாத்தா பாட்டார் பாட்டனார் அவங்க யாராவது ராஜாவாக இருந்திருப்பாங்க. இன்றைக்கும் அவங்கள வந்து ராஜா ராஜான்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் கூட சில இடங்களில் ராஜாக்கள் இருக்காங்க. ஆனால் உண்மையில் அவங்க ராஜாவா? கிடையாது. ஏன்னா அவங்களுக்குன்னு எந்த ஒரு குறிப்பிட்ட அதிகாரமும் கிடையாது, அவங்களுக்கு நாடு கிடையாது, அவங்களுக்குன்னு மக்கள் கிடையாது. ஒருத்தர் ராஜா அப்படின்னா அவருக்குன்னு நாடு இருக்கணும், மக்கள் இருக்கணும், அதிகாரம் இருக்கணும். இதெல்லாம் இல்லாத பட்சத்தில் ஒருத்தர் ராஜாவாக ஆக முடியாது. இந்த நாடு, அதிகாரம், மக்கள், இதெல்லாம் ராஜாவினுடைய சக்திகள்னு நம்ம சொல்லலாம். சரியா? சக்திகள் இல்லாம ராஜா இருக்க முடியுமா? அப்ப ஒரு ராஜாவுக்கு அர்த்தம் கிடையாது. அது மாதிரி பகவான் பூர்ணமானவர், அவருடைய பூரணத்துவமானது அவருடைய சக்திகளோடு இணைந்து இருக்கு. பகவான் தன்னுடைய சக்திகள்ல இருந்து வேறுபட்டவர் கிடையாது. இப்ப சூரியன் இருக்கு, சூரிய கதிர்கள் இருக்கு, சூரிய கதிர்களானது சூரியனுடைய சக்தி. சூரிய கதிர்கள் இல்லாம சூரியன் இல்லை ஒரு விதத்துல சொன்னோம்னா. சூரியனோடு இணைந்தது, சூரிய கதிர்களோடு இணைந்தது தான் சூரியன். அது மாதிரி சக்தியோடு இணைந்தது தான் சக்திமான். ரெண்டையும் பிரிக்க முடியாது. ஒரு இடத்துல நெருப்பு எரியுது, அந்த நெருப்புல இருந்து கொஞ்சம் வெப்பம் இருக்கு. வெப்பம் இல்லாம நெருப்பு கிடையாது. வெப்பம் இல்லாம நெருப்பு இருக்கா யாராவது சொல்ல முடியுமா? கிடையாது. வெப்பம் அப்படிங்கிறது நெருப்பினுடைய ஒரு தன்மை, அதனுடைய சக்தி. அந்த சக்தி நெருப்பு கிட்ட இல்லைன்னா அது அதுக்கு மேல நெருப்பு கிடையாது. அது மாதிரி பகவானும் அவருடைய சக்தியும் வேறுபட்டவர்கள் கிடையாது. அவங்க வேறுபட்டவர்கள் கிடையாது அப்படிங்கறனால பகவான் தனக்கு வெளியில இருந்து ஆனந்தம் அடைகிறார் அப்படிங்கிறதும் கிடையாது. முதல்ல தான் சொன்னோம், பகவான் தனக்கு வெளியில இருந்து எதுவும் அனுபவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தன்னில் திருப்தி உற்றவர் அவர். சோ அவருடைய சக்திக்கும் அவருக்கும் வித்தியாசம் இல்லைங்கிற பட்சத்துல அவர் தன்னுடைய சக்தியை கொண்டு அனுபவிக்கிறது அப்படிங்கிறது தன்னில் திருப்தி உற்றவர் அப்படிங்கிற அவருடைய விளக்கத்துக்கு முரணானது கிடையாது. புரியுதா? சோ இது அடிப்படையான ஒரு பாடம். பகவான் அவருடைய சக்திகளோடு இணைந்து செயல்படுறார். அவருடைய சக்திகள் பல வகைப்படும். உபனிஷத் சொல்லுது, பிராஷ சக்தி விவிதைவ ஸ்ரூயதே. பகவானுடைய சக்திகள் எண்ணற்றவை. அதில் பொதுவாக நம்ம அவருடைய சக்திகளை, அவருடைய ஆன்மீக சக்திகளை நம்ம மூன்றாக பிரிக்கிறோம். இந்த விஷயங்கள் தொடர்ந்து வர்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பொதுவாக பகவான் அவருடைய சக்திகள் ஆன்மீக சக்தியானது சச்சித் ஆனந்தம். பகவான் சச்சிதானந்த மயமானவர் அப்படின்னா என்ன? நித்தியமானவர், அறிவு நிறைந்தவர், ஆனந்தமயமானவர். நம்ம தற்போதைய நிலையில் நித்தியமானவர்கள் கிடையாது. இந்த உலகம் நித்தியமான உலகம் கிடையாது. நம்ம இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாகவும் இல்லை. பகவானும் பகவானை சார்ந்தவர்களும் சச்சிதானந்தமாக இருக்காங்க. அந்த சக்திகளை பற்றி பேசும்போது பகவானுடைய நித்திய தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சக்தி ஒரு குறிப்பிட்ட சக்தி. அந்த சக்திக்கு என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னா சந்தினி சக்தின்னு சொல்லுவோம். பகவானுடைய குறிப்பிட்ட தன்மை. அதுக்கப்புறம் பகவானுடைய அறிவு இருக்கு, அதுக்கு வந்து சம்வித் சக்தின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பகவானுடைய ஆனந்தம் இருக்கு, அவருடைய ஆனந்த சக்தி. அப்படின்னா என்ன? எந்த சக்தியின் மூலமா பகவான் தான் அனுபவிக்கின்றாரோ, எந்த சக்தியின் மூலமா பகவான் தன்னை பற்றிய ஆனந்தத்தை மற்றவர்களுக்கு கொடுக்குறாரோ, அந்த சக்தியானது அவருடைய ஆனந்த சக்தின்னு சொல்லப்படுது. புரியுதா? இப்போ பகவானுக்கு நம்ம வந்து பக்தி செய்கிறோம். பக்தி நம்ம செய்கிறதின் மூலமாக பகவான் சந்தோஷப்படுறார். அதே மாதிரி பகவானுக்கு பக்தி செய்கிறதுனால நம்மளும் சந்தோஷப்படுறோம். இந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சக்தியானது ஆனந்த சக்தின்னு சொல்லப்படுது, அல்லது ஹ்லாதினி சக்தின்னு சொல்லப்படுது. ஸ்ரீமதி ராதாராணி ஹ்லாதினி சக்தியினுடைய சுரூபம். அதாவது எந்த சக்தியின் மூலமாக கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களுடைய இருக்கக்கூடிய உறவை அனுபவிக்கின்றாரோ, எந்த சக்தியின் மூலமாக பக்தர்கள் கிருஷ்ணருடைய பக்தியை ஆனந்திக்கின்றார்களோ, அந்த சக்தி ஹ்லாதினி சக்தி. அந்த சக்தியினுடைய சுரூபம் ஸ்ரீமதி ராதாராணி. அதனால் நம்ம எப்போவுமே பகவானை அவருடைய சக்தியோடு இணைந்து வழிபடுறோம். அவருடைய சக்தியிலிருந்து பிரிக்கிறது கிடையாது. அவருடைய சக்திகள், அதாவது அவருடைய ஹ்லாதினி சக்தியில் செயல்படக்கூடிய நபர்கள் பொதுவாக நம்ம மூன்றாக பிரிக்கலாம். லக்ஷ்மிகள், யார் வந்து பகவான் கிருஷ்ணருடைய விஷ்ணு ரூபத்தில் இருக்கக்கூடிய பகவானை ஆராதிக்கின்றார்களோ, அதாவது சக்தியாக செயல்படுறாங்களோ, அவங்க லக்ஷ்மின்னு அழைக்கப்படுறாங்க. அதே பகவானுடைய சக்தி கிருஷ்ணர் துவாரகையில் இருக்கும்போது அங்கே ராணியர்கள் இருக்காங்க, விருந்தாவனத்து கோபியர்கள் இருக்காங்க. இந்த விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கோபியர்கள் மற்ற சக்திகளை காட்டிலும் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்காங்க. ஏன் அது மிக மிகப்பெரிய விஷயம். அதை பற்றி ஏன் எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. இருந்தாலும் அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா, விருந்தாவனத்தில் இருக்கக்கூடியவர்கள் கிருஷ்ணரோட ரொம்ப நெருக்கமான ஒரு உறவை அனுபவிக்கிறாங்க. மற்ற இடங்களில் அதே பகவான், வித்தியாசம் கிடையாது, ஆனால் அதே பகவான் கிட்ட மற்ற இடங்களில் மற்ற பக்தர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்யோன்யத்தை காட்டிலும், நெருக்கத்தை காட்டிலும் விருந்தாவனத்தில் இருக்கக்கூடியவர்கள் நெருக்கமான ஒரு உறவை அனுபவிக்கிறாங்க. அந்த நெருக்கமான உறவு விருந்தாவனத்தில் வெளிப்படக்கூடிய காரணத்தினால விருந்தாவனத்தை சார்ந்த கோபியர்கள் மற்றவர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள்னு சொல்லப்படுறாங்க. விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கோபியர்களில் ஸ்ரீமதி ராதாராணி முதன்மையானவராக கருதப்படுறாங்க. ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவள். ராதை கிருஷ்ணருடைய ஆனந்தத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கிறாங்க. கிருஷ்ணருக்கும் ராதாராணிக்கும் வித்தியாசம் கிடையாது. நான் முன்னையே சொன்னேன், இது சக்தி சக்திமான்னு விளக்குனேன். ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் கிடையாது, ரெண்டு பேரும் ஒரே நபர்கள் தான். ஆனால் நித்தியமாக ரெண்டு நபர்களாக வீற்றிருக்காங்க. ராதா கிருஷ்ண பிரணய ராதா கிருஷ்ண பிரணய விக்ருத்திர் ஹ்லாதினி சக்தி ரஸ்மாத் ஏகாத்மனோ புவி புற புவி புவ புவிபுர தேகபேதம் கதௌதம். ராதா கிருஷ்ணன் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வித்தியாசம் கிடையாது. ஏகாத்ம நவ், ரெண்டு பேரும் ஒரே ஆத்மா, ரெண்டு பேரும் ஒரே நபர்கள் தான். ஆனால் தேக பேதம், அவங்க ரெண்டு பேரும் வேறுபட்ட உடலில் நித்தியமாக இருக்காங்க. இது எப்படி, எப்படிங்க ரெண்டு பேரும் ஒரே நபர்னு சொல்கிறீங்க, வேறுபட்ட உடலில் நித்தியமாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க? நம்மளுடைய கட்டுண்ட மூளைகளை வச்சுக்கிட்டு, நம்மளுடைய கணக்கு வழக்கை வச்சு பகவானை கொண்டு வர முடியாது. நம்மளுடைய தராசில் வச்சு பகவானை அளக்க முடியாது. நம்ம எல்லாத்துலேயும், எல்லாருடைய மனதுலேயும் ஒரு தராசு இருக்குது, யார் எப்படி எப்படி இருக்கணும் என்ன ஏதுன்னு. அந்த தராசுக்குள்ளார நம்ம பகவானை கொண்டு வந்து போட முடியாது. அப்படி நம்மளுடைய தராசுக்குள்ளார பகவானை போட முடிஞ்சது அப்படின்னா, அவர் அதுக்கு மேலே பகவானாக இருக்க முடியாது. பகவான் அப்படிங்கிறவர் நம்மளுடைய எண்ணத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருக்கணும், நம்மளுடைய கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட சக்தி உடையவராக இருக்கணும். பகவானுடைய சக்திகள் ஏதாவது ஒன்று நம்மளுடைய கற்பனைக்கு உட்பட்டு வந்துடுச்சு அப்படின்னா, அப்போ அவர் நம்மளுடைய எல்லைக்கு உட்பட்டவராகிறார். அது பகவானுடைய எல்லையற்ற சக்தியை கேள்விக்குரியதாக்கிடுது. அதனால் பகவான் அவருடைய சக்தியோடு நித்தியமாக ரெண்டு உடல்களில் இருக்கிறார் அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்கிறத நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். இங்கே வந்து நம்மளுடைய ஏட்டுக்கணக்கெல்லாம் கொண்டு வந்து எதையும் சொல்ல முடியாது. அதனால் ஏகாத்மனவ், ரெண்டு பேரும் ஒரே ஆத்மா, அதே சமயத்தில் வேறுபட்ட உடலோடு இருக்காங்க. இது ஸ்ரீமதி ராதாராணிக்கும் கிருஷ்ணருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை வேற்றுமை, இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸ்ரீமதி ராதாராணி ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தவங்களாக சொல்லப்படுறாங்க? ஏன் அப்படி, என்ன இருக்கு ஸ்ரீமதி ராதாராணி கிட்ட சிறப்பாக, மற்ற யார்கிட்டையும் இல்லாத விஷயங்கள் ஸ்ரீமதி ராதாராணி கிட்ட சில விஷயங்கள் தாங்கி இருக்கு, அவங்கக்கிட்ட இருக்கு சில விஷயங்கள், அவங்கக்கிட்ட தான் இருக்கு. அப்படி என்ன இருக்கு ஸ்ரீமதி ராதாராணி கிட்ட? கிருஷ்ணர் சாக்ஷாத் அவரே ராதையின் பயப்படுறார். அப்படி என்ன இருக்கு அவங்கக்கிட்ட? கிருஷ்ணருக்கு ஒரு பெயர் என்னன்னா மதன மோகனர், அதாவது மன்மதன். மன்மதன் பொதுவாக எல்லோரையும் மயக்கக்கூடியவன், ஆனால் கிருஷ்ணர் மன்மதனையும் மயக்கக்கூடியவர். கந்தர்ப்ப கோட்டி கமனிய விசேஷ சோபம் கிருஷ்ணரை பற்றி வர்ணிக்கப்படுது. கோடி கோடி மன்மதர்களுடைய அழகு அவருக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. கிருஷ்ணர் அவ்வளவு அழகு வாய்ந்தவர். அப்படிப்பட்ட அழகு வாய்ந்த கிருஷ்ணருக்கு அதனால மதன மோகனர் அப்படின்னு பேர். அந்த மதன மோகனர் அவரையே ஒருத்தவங்க மோகிக்கக்கூடியவராக இருக்காங்க. மதன மோகன மோகினி, அது ஸ்ரீமதி ராதாராணியினுடைய திருப்பெயர். மதன மோகன மோகினி, மதன மோகனரையும் மோகிக்கக்கூடியவர். அப்படி என்ன அவங்க கிட்ட இருக்கு? அவங்க அனுபவிக்கக்கூடிய உறவு அல்லது கிருஷ்ணரோடு இருக்கக்கூடிய அந்த தெய்வீக உறவானது ரொம்ப ஆழமானதாக இருக்கு மற்றவர்களை காட்டிலும். பகவானுக்கும் அவருடைய பக்தர்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தெய்வீக உறவிற்கு ரசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீமதி ராதாராணிக்கும் கிருஷ்ணருக்கும் இடையில் இருக்கக்கூடிய தெய்வீக உறவானது மற்ற எல்லா பக்தர்களோடு இருக்கக்கூடிய உறவை காட்டிலும் ஆழமானதாக இருக்குது. பொதுவாக எல்லா பக்தர்களையும் கிருஷ்ணர் திருப்திப்படுத்துகிறார், எல்லா பக்தர்களும் கிருஷ்ணரால் திருப்தியோடு இருக்காங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. யாரெல்லாம் பக்குவமடைந்த பக்தர்களோ அவங்க எல்லோருமே பூரண திருப்தியோடு இருக்காங்க. அப்படி பூரண திருப்தி இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க பக்தர்களாக சொல்ல முடியாது. ஜட உலகத்தில் தான் யாராவது ஒருத்தன் வந்து நம்மளை விட மேலே இருந்தான் அப்படின்னா உடனே நமக்கு வந்து பொறாமல் வரும், நமக்கு வந்து திருப்தி கிடையாது. ஏன் இந்த ஜட உலகத்தில் யாருமே திருப்தியோடு இல்லை? முக்கியமான காரணம் பொறாமை. அவனுக்கு இருக்கு எனக்கு இல்லையே. ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் அதிகமாக காரு கிடையாது. அப்போ ஏதோ வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செஞ்சு பிரிட்டிஷ்காரன் சில கார் வச்சுருந்தான், அதுதான் இருந்தது. அந்த கார் யார்கிட்டயாவது இருந்ததுன்னா அவ்வளோ ஒரு பொறாமல் இருக்கும். ஆ, இவன் கார் வச்சுருக்கானே. ஆனால் அப்போ கூட அந்த அளவுக்கு பொறாமல் கிடையாது மக்கள்கிட்ட. ஏன்னா யாரோ ஒருத்தவங்க தான் கார் வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கார் வேணும், எனக்கு வீடு வேணும், எனக்கு டூ வீலர் வேணும், எனக்கு மொபைல் ஃபோன் வேணும், எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பல விஷயங்கள் ஆசைப்படுறாங்க. ஏன் பல விஷயங்கள், எந்த விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஆசைப்படலையோ அந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் பொறாமை. நம்ம ஊரில் அவன் வச்சுருக்கான், எனக்கு இல்லையா, எனக்கும் இருக்கணுமே அப்படிங்கிற எண்ணம் தான் ஒருத்தரை இந்த ஜட உலகத்தில் பந்தப்படுத்துது. ஆன்மீக உலகத்தில் அப்படி பொறாமை எதுவும் கிடையாது. எல்லா பக்தர்களும் திருப்தியோடு இருக்காங்க. அவங்க எந்த விதத்தில் பகவானோட உறவு கொண்டாலும் அந்த விதத்தில் அவங்க பூரண திருப்தியோடு இருக்காங்க. ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு புல்லுலேருந்து ஸ்ரீமதி ராதாராணி வரைக்கும் எல்லாமே கிருஷ்ணருக்கு தொண்டு செய்கிறாங்க. எல்லோருமே கிருஷ்ணருக்கு தொண்டு செய்கிறாங்க. அவங்க எல்லோருமே பூரண திருப்தியோடு இருக்காங்க. நம்ம பௌதிக உலகத்தில் இருக்க மாதிரி கணக்கு போடக்கூடாது. ஆ, அவங்க வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க, அதனால் அவங்க தான் அதிகமாக திருப்தி அடைகிறாங்க, எனக்கு அந்த திருப்தி கிடைக்காது அப்படின்னு நம்ம நினைக்கூடாது. ஆன்மீக உலகத்தில் எல்லா ஜீவன்களும் பூரண திருப்தியோடு இருக்காங்க. கிருஷ்ணர் எல்லாரையும் திருப்திப்படுத்தக்கூடியவர், அதனால தான் அவர் கிருஷ்ணர். அவரால் திருப்திப்படுத்த முடியாத ஜீவன்கள் யாருமே கிடையாது, ரைட்? பகவான் நிச்சயமாக எல்லாரையும் திருப்திப்படுத்தக்கூடியவராக தான் இருக்கணும். யாராவது ஒருத்தர் அவரால் திருப்திப்படுத்த முடியல அப்படின்னா அது அந்த ஜீவன் மேலே தான் குறையாக இருக்க முடியுமோ ஒழிய பகவான் மேலே குறையாக இருக்க முடியாது. அதனால் பகவான் ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களையும் திருப்திப்படுத்துகிறார். அதனால் எல்லோருமே பகவத் பக்தர்கள்னு அழைக்கப்படுறாங்க. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நடுநிலையில் இருந்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணி மற்ற எல்லோரை காட்டிலும் உயர்ந்த நிலையில் இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்படி என்ன ஸ்ரீமதி ராதாராணி அவங்கக்கிட்ட இருக்கு அப்படின்னா, நான் முன்னையே சொன்னேன், ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணருடைய ஹலாதினி சக்தியினுடைய சொரூபம். அதாவது கிருஷ்ணருக்கு ஆனந்தம் கொடுக்கக்கூடிய சக்தியினுடைய சொரூபம். இந்த ஹ்லாதினி சக்தி இருக்கே பகவானுடைய ஆனந்த சக்தி, இந்த ஆனந்த சக்தியினுடைய சாரம்தான் பிரேமா. நீங்கள் இங்கே தொடர்ந்து வர்றவங்க கேள்விப்பட்டிருக்கலாம், பிரேமா அப்படின்னா கிருஷ்ணர் மேலே இருக்கக்கூடிய தூய்மையான அன்பு. இன்றைக்கு பௌதிக உலகத்தில் எல்லாருமே காமால இருக்காங்க, பௌதிக ஆசைகளில் காமத்தில் இருக்காங்க. ஆனால் கிருஷ்ணர் உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே பிரேமையில் இருக்காங்க. பிரேமைக்கும் காமத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ஆசைதான். ஆனால் எப்போ ஆசையானது நம்மளுடைய சொந்த புலன்களை திருப்தி செய்கிறதுக்காக இருக்கோ அப்போ அது காமம்னு சொல்லப்படுது. எப்போ அதே ஆசையானது கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக இருக்கோ அப்போ அது பிரேமைன்னு சொல்லப்படுது. இதுதான் எளிமையான வித்தியாசம் பிரேமைக்கும் காமத்திற்கும். ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரேமையானது அல்லது ஆன்மீக நிலையில் உயர்வு பெற்ற பக்தர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த ஆனந்தமானது பிரேமைன்னு சொல்லப்படுது. அந்த பிரேமை தான் ஹலாதினி சக்தியினுடைய சாரம். இந்த பிரேமையினுடைய சாரம், அதாவது யார் அந்த தூய உணர்வில் இருக்காங்களோ அவர்கள் என்ன அன்பை உணர்றாங்களோ அந்த அன்பினுடைய சாரமானது பாவம்னு அழைக்கப்படுது. இது பாவ பக்தின்னு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கும், அதோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. பாவம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த உயர்ந்த அன்பு. அந்த பாவத்தினுடைய சாரம் மகாபாவம். மகாபாவத்தினுடைய சொரூபம் ஸ்ரீமதி ராதாராணி. இது எளிமையான விளக்கம், இது ரொம்ப ஆழமான விஷயம். பிரேமைனா என்ன, பாவானா என்ன, மகாபாவானா என்ன, இதெல்லாம் தொடர்ந்து படிப்படியாக வரும்போது பக்தர்கள் காலப்போக்கில் புரிஞ்சுக்க முடியும். ஆரம்ப நிலையில் எல்லாவற்றையும் புரிந்து கொள்றதுங்கிறது அவ்வளோ எளிமையான விஷயம் கிடையாது. ஏன்னா இது பகவானுடைய அந்தரங்க விஷயம், அவருடைய சொந்த இன்பத்தை பற்றிய விஷயங்கள். நம்மளால் அவ்வளோ எளிமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒன்று என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பகவானுடைய ஆனந்த சக்தி ஸ்ரீமதி ராதாராணி. ஆன்மீக உலகத்தில் பகவான் மேலே பக்தர்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பில் பல வகைகள் இருக்குது. அதுவும் குறிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த பகவானுடைய துணைவியராக செயல்படக்கூடிய அன்பில் ஒரு வகை என்ன அப்படின்னா, அவருக்கு திருமணம் செய்து அவரோடு துணைவியராக இருக்கிறது. இன்னொன்று அவரோடு காதலியாக இருப்பது. கிருஷ்ணருடைய காதலியாக செயல்படுறது, அதாவது திருமணம் செய்யாமல் கிருஷ்ணருடைய அன்பு தொண்டில் ஈடுபடுறது அப்படிங்கிறது ஆன்மீக உலகத்தினுடைய மிகப்பெரிய அல்லது மிக உயர்ந்த ஆன்மீக நிலையாக கருதப்படுது. அது எப்படி என்ன இதெல்லாம் காலப்போக்கில் ஒருத்தரால் புரிந்து கொள்ள முடியும். அந்த அன்பானது ஸ்ரீமதி ராதாராணியில் பக்குவமடையுது. அவங்களுடைய அன்பு மொத்தமும் அல்லது அவங்களுடைய காரியங்கள் எல்லாமே கிருஷ்ணருக்காக மட்டுமே இருக்கு. அங்கே எந்த ஒரு பௌதிக எண்ணமும் கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீமதி ராதாராணியினுடைய பாவத்தை பற்றி சொல்லும்போது அவர் சொல்லுவார், ஸ்ரீமதி ராதாராணியை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணர் அவர்களை அரவணைத்தாலும் சரி எட்டி உதைத்தாலும் சரி எப்பவுமே கிருஷ்ணர் தான் என்னுடைய பிராணநாதர் அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலை ராதாராணியினுடைய சூழ்நிலை. அது அவங்களுடைய அன்பு எந்த அளவுக்கு கிருஷ்ணர் மேலே அன்பு வைத்திருக்காங்கிறது ஒரு உதாரணம். பொதுவாக பௌதிக உலகத்தில் நிறைய பேர் அன்பு செலுத்துவாங்க, ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த அன்பு நிறுத்திடுவாங்க. அதெல்லாம் உண்மையான அன்பு கிடையாது. ஒரு சின்ன கதை சொல்லலாம். நம்மளுடைய ஆச்சாரியர் பரம்பரையில் இருக்கக்கூடிய ஸ்ரீல பிரபுபாதருடைய குரு ஸ்ரீல பக்திசாந்த் சரஸ் தாக்கூர் அவர் இந்த நிகழ்ச்சியை சுட்டி காட்டினார். அதாவது ஒரு சைத்தன்ய மகாபிரபுடைய ஒரு பக்தர் இருந்தார். அவர் எப்போவுமே சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப ஆழமாக வழிபட்டு கொண்டிருந்தார். ஒரு சூழ்நிலையில் அவருடைய மகளுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. உடனே அவங்களுடைய பக்தி ரொம்ப அவருடைய பக்தி ரொம்ப அதிகரிச்சிருச்சு. அதிகமாக சைத்தன்ய மகாபிரபு வழிபட ஆரம்பித்தான். அதிகமாக கௌரநாமத்தை அதிகமாக சொல்லின்றது. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் அவருடைய பக்தி மொத்தமாக நின்று போச்சு. என்ன அப்படின்னு விசாரித்தா, ஹா நான் அவ்வளோ மும்முரமாக அவ்வளோ தீவிரமாக நான் கௌரங்கரை வழிபட்டு இருந்தேன், ஆனால் என் மகன் செத்து போயிட்டான், அதனால் இனிமேட்டு எனக்கு கௌரங்கரெலாம் வேண்டாம் அப்படின்னு அவர் பக்தியை விட்டுட்டார். இப்படித்தான் நவீன காலத்தில் இல்லை எப்பவுமே பௌதிக உலகத்தில் மக்களுடைய எண்ணம், கடவுள்கிட்டருந்து எனக்கு என்ன கிடைக்கும். ஆனால் உண்மையான பக்தி அப்படிங்கிறது கடவுள்கிட்டருந்து எதையும் எதிர்பார்க்காமல் செய்யப்படக்கூடிய பக்தி. அந்த பக்தியில் ஸ்ரீமதி ராதாராணி மிக உயர்ந்த நிலையில் இருக்காங்க. கிருஷ்ணா நீ என்ன அரவணைத்தாலும் சரி இல்லை என்னை எட்டி உதைத்தாலும் சரி எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. பொதுவாக ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே இந்த ஜட உலகத்தில் அன்பு செலுத்துகிறாங்க அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு நிபந்தனைகள் இருக்கு. ஆனால் பக்தியில் அத்தகைய நிபந்தனைகள் எதுவுமே கிடையாது. அது நிபந்தனைகளுக்கு அப்பாற்பட்டது ஆகும்போது தான் அது தூய பக்தி ஆகும். அந்த நிபந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட தூய பக்தியில் மிக உயர்ந்த நிலையில் ஸ்ரீமதி ராதாராணி இருக்காங்க. அதனால தான் அவங்களுடைய அன்பானது கிருஷ்ணரே கவரக்கூடியதாக இருக்குது. சும்மா ஏதோ கிருஷ்ணர் அவர் நான் முன்னே சொன்னேன் ஆத்மராமா தன்னில் திருப்தி உற்றவர். அவர் தன்னுடைய பக்தர்களுடைய ஆனந்தத்திற்காக தன்னை பல ரூபங்களில் வெளிப்படுத்துகிறார். பல விதங்களில் அவர் தன்னுடைய பக்தர்களோடு உறவு கொள்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஸ்ரீமதி ராதாராணி அவங்க மேலே ஏதோ கிருஷ்ணர் கவரப்பட்டு ஸ்ரீமதி ராதாரணி பேரழகு மிக்கவங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இருந்தாலும் கிருஷ்ணர் ஏதோ பௌதி உலகத்தில் இருக்கிற மாதிரி கவரப்பட்டு ராதாராணியை ரொம்ப முக்கியமானவங்களா ஏற்றிருக்கிறார் அப்படிங்கிறது கிடையாது. ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணர் மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பு மிக 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 ஆழமானது. அந்த அன்பினுடைய ஆழம் எவ்வளவுன்னு யாராலையுமே கணக்கு போட முடியாது. அதனால் ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவளாகிறாங்க. இன்னைக்கு ராதாஷ்டமி. பொதுவாக ராதாஷ்டமியானது கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சு 15 நாளில் கொண்டாடப்படக்கூடியது. ஏன்னா கிருஷ்ணர் பிறந்த அடுத்த அஷ்டமியில், கிருஷ்ணரும் அஷ்டமியில் தான் பிறந்தார், ஜென்மாஷ்டமின்னு சொல்லுவோம். கிருஷ்ணர் பிறந்த அஷ்டமிக்கு அடுத்த அஷ்டமியில் ஸ்ரீமதி ராதாராணி இந்த உலகத்தில் தோன்றினார்கள். இந்த உலகத்தில் தோன்றினார்கள் அப்படின்னா, கிருஷ்ணருடைய பிறப்பு எப்படி தெய்வீகமானதோ கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார், ஜென்ம கர்மச்சமே திவ்யம், என்னுடைய பிறப்பும் செயல்களும் தெய்வீகமானது, இந்த ஜட உலகத்திற்கு அப்பாற்பட்டது. அதே மாதிரி ஸ்ரீமதி ராதாராணியினுடைய பிறப்பும் தெய்வீகமானது. சாதாரண பிறவியாக நம்ம எடுத்துடக்கூடாது. ஸ்ரீமதி ராதாராணி குழந்தை இல்லாத ஒரு மன்னருக்கு நிலத்தை உழும்போது கிடைக்க பெற்றவங்க. எப்படி ஜனகர் நிலத்தை உழும்போது சீதை கிடைச்சாங்களோ, ஏறக்குறைய அதே மாதிரி விருஷபானு மன்னர் அவர் நிலத்தை உழும்போது ஸ்ரீமதி ராதாராணி கிடைத்தார்கள். அவங்களுடைய பிறப்பு தெய்வீகமானது, அவர்களுடைய செயல் தெய்வீகமானது, அவங்களுடைய அன்பு தெய்வீகமயமானது. இதில் நம்ம எந்த ஒரு பௌதிக விஷயத்தையும் கலக்கக்கூடாது. அவங்களுடைய வழிபாடு என்ன அப்படின்னா, கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது தான் அவங்களுடைய வழிபாடு. அவங்க கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது மட்டும்தான் அவங்களுடைய பிராணன், அவங்களுடைய உயிர். அதனால அவங்களுக்கு ராதா அப்படின்னு பேர். அவங்களுடைய ஆராதனை கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது தான் ராதாராணியினுடைய ஆராதனை. அதாவது அவங்களுடைய வழிபாடு மொத்தமே கிருஷ்ணருடைய திருப்தி மட்டுமே. அதனால தான் அவங்களுக்கு பேர் ராதா அப்படின்னு. சில பேர் நினைப்பாங்க, சில நேரத்தில் கேள்வி கேட்கறதுண்டு, ராதாராணியினுடைய பெயர் நேரடியாக ஸ்ரீமத் பாகவதத்தில் எங்கேயுமே சொல்லப்படலையே, உலக உயர்ந்த பக்தராக இருக்கும் பட்சத்தில் ராதையினுடைய பெயர் ஏன் பாகவதத்தில் குறிப்பிடப்படலை அப்படின்னு. ஸ்ரீமத் பாகவதத்தில் ராதாராணியினுடைய பெயர் மறைமுகமாக சொல்லப்படுது, ஆராதிதோ அப்படின்னு. அதாவது யார் ஒருத்தருடைய ஆராதனை கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானதோ அந்த ஒரு தனிப்பட்ட நபரை கிருஷ்ணர் தனியாக கூட்டி சென்றார்னு சொல்லப்படுது. பாகவதத்தில் ராசநடனத்தை பற்றி வரக்கூடிய வர்ணனையில் அது சொல்லப்படுது. அங்கே ராதையினுடைய பெயர் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு. நேரடியாக சொல்லப்படாததற்கு பல காரணங்கள் இருக்குது. ஒரு காரணம், முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜுக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை உபதேசித்து கொண்டு இருக்கார். அங்கே சில கால நிர்ணயங்கள் இருக்குது. 7 நாளில் அவர் வந்து மரணத்தை தழுவ இருக்கார். அதுக்கு நடுவில் அவர் என்னவெல்லாம் தேவையோ அது எல்லாவற்றையும் கொடுக்கணும்னு பிரியப்படுறார். சுகதேவ் கோஸ்வாமி ஸ்ரீமதி ராதாராணியினுடைய மிக நெருங்கிய சகாக்களில் ஒருத்தர். ராதாராணியின் மீது அளவற்ற பற்றுதல் கொண்டவங்க சுகதேவ் கோஸ்வாமி. அதனால அவரால் ராதையினுடைய பெயரை உச்சரித்தால் கூட அதில் வரக்கூடிய பரவசத்தில் அதுக்கப்புறம் வேற எதுவுமே பேச முடியாமல் போயிடும். அதனால சுகதேவ் கோஸ்வாமி ஸ்ரீமதி ராதாராணியினுடைய பெயரை ஸ்ரீமத் பாகவதத்தில் நேரடியாக சொல்லலை. ஆனாலும் ராதாராணியை பற்றி மறைமுகமாக சுகதேவ் கோஸ்வாமி நமக்கு சொல்லியிருக்கார். ராதையினுடைய பெயர் நேரடியாக பேசப்பட்டு வர்ணிக்கப்பட்டு பல்வேறு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த தெய்வீக உறவை நம்ம சாதாரணமாக இடப்பட்டுறக்கூடாது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, கிருஷ்ணரையும் சாதாரணமாக நினைப்பாங்க. கிருஷ்ணரையே சாதாரணமாக நினைக்கக்கூடிய காரணத்தினால ராதையை சாதாரணமாக நினைக்கிறதுல ஆச்சரியம் எதுவும் கிடையாது. ஆனால் அது ஒரு மிகப்பெரிய குற்றம். கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார், அவஜானந்தி மா மூடா மானுஷிம் தனுமாஷுதம் பரம்பாம ஜானந்தோ மம பூத மகேஸ்வரம். நான் மனித சமுதாயத்துக்கு நடுவில் அவதரிக்கும் போது மனிதர்கள் என்னை ஏளனம் செய்கிறாங்க. ஆ, என்னது இது கிருஷ்ணரு, நம்ம வீட்டில் சின்ன குழந்தை இருக்கு, அந்த குழந்தை விளையாடுற மாதிரி கிருஷ்ணர் விளையாண்டார் சில பேர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரைட், நிறைய பேர் சொல்லுவாங்க கிருஷ்ணர் பலவிதமான சேஷ்டைகளை செஞ்சார். இப்போ இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் அல்லது 40 நாள் ஆனதுக்கு, இன்னொரு 40 நாள் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு தாமோதர பூஜைன்னு ஒன்று அனுசரிப்போம். வரக்கூடிய பக்தர்களுக்கு தெரியும். அதில் என்னென்னா, கிருஷ்ணரை அவருடைய அன்னை யசோதை வயிற்றில் உரலால் கட்டி போட்டான் கயிறை வச்சு. அந்த லீலையை நம்ம கொண்டாடுறது உண்டு வருஷ வருஷம். ஏன் கட்டி போட்டாங்க அப்படின்னா, கிருஷ்ணர் ரொம்ப குறும்புத்தனமானவர், அவருடைய சேஷ்டைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஏதாவது ஒரு சின்ன குழந்தை சேஷ்டை பண்ணிச்சுன்னா அதுவும் கிருஷ்ணரோட சேஷ்டம்பாங்க, இல்லை கிருஷ்ணருடைய சேஷ்டையும் சின்ன குழந்தையோட சேஷ்டையோடு ஒப்பிடுவாங்க. அது மிகப்பெரிய தவறு. கிருஷ்ணர் கீதையில் அதை தான் கண்டிக்கிறார். வஜானந்தி மா மூடா, மூடர்கள் என்னை அறியாமல் என்னை ஏளனம் செய்கிறார்கள். பரம்பாவம், என்னுடைய தன்மையானது மிக உயர்ந்த இயற்கை. இந்த ஜட உலகத்தினுடைய விஷயங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் கிருஷ்ணரை பற்றிய விஷயங்களுக்கும் தொடர்பே கிடையாது. கிருஷ்ணரை பற்றிய விஷயங்கள் இந்த உலக விஷயங்களுக்கு முற்றிலும் அப்பாற்பட்டது. அந்த விஷயங்களை நம்ம சாதாரண விஷயங்களாக இடபோட்டக்கூடாது. அப்படி சாதாரண விஷயங்களாக இடபோட்டோம்னா நிறைய தவறுகளை செய்வோம். ரெண்டு விதமாக ஒருத்தர் தவறு செய்யலாம் கிருஷ்ணருடைய லீலைகளை சாதாரணமாக இடப்படும் போது. ஒன்று என்ன அப்படின்னா, கிருஷ்ணருடைய லீலையை சாதாரணமாக நினச்சி கிருஷ்ணரை சாதாரண நபராக்கி அவரை ஏளனம் செய்யலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, சில பேர் ராதா கிருஷ்ண பாவம் அப்படிங்கிறது சாதாரணமானதுன்னு நினச்சிக்கிட்டு தன்னையும் ராதாராணியில் ஒருத்தரா, இல்லை நானும் கோபியர்களில் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி செயற்கையாக தன்னை பக்தியினுடைய அந்த உயர்ந்த தளத்தில் வைத்துக்கொள்வாங்க. அந்த ரெண்டுமே தவறு. இந்த ரெண்டு குற்றங்களையும் நம்ம தவிர்க்கணும். பொதுவாக பௌதி உலகத்தில் இருக்கக்கூடியவங்க நான் முதல்ல சொன்ன அந்த குற்றத்தை செய்வாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, கிருஷ்ணர் ராதா ஏதோ பௌதி உலகத்தில் இருக்கக்கூடிய காதலன் காதலி மாதிரி அவங்களும் காதலன் காதலியாக இருந்தாங்க, அது எப்படிங்க கிருஷ்ணர் அத்தனை பெண்களோடு நடனமாடலாம் அப்படின்லாம் குதர்க்கமாக கேள்வி கேட்பாங்க. முதல்ல கிருஷ்ணர் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கிருஷ்ணருடைய அந்தரங்க விஷயங்களில் போகலாம். அதாவது பொதுவாக பௌதி உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் இடையிலான உறவை பற்றி பேசுறதுக்கோ அதிலிருந்து கேள்வி கேட்கறதுக்கு கூட எந்த ஒரு தகுதியும் கிடையாது, எந்த ஒரு உரிமையும் கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ இந்தியாவினுடைய பிரதமராக மன்மோகன் சிங் இருக்கார், சரியா? அவர்கிட்ட பல பேர், அதுவும் இப்போ சமீப காலத்தில் என்னென்னமோ கேள்விகளை கேட்டுருக்காங்க. பாராளுமன்றமே ஸ்தம்பிச்சு போகுது, பல விதமான பிரச்சனைகள், ஏதேதோ பிரச்சனைகள் பேசின்னு இருக்காங்க, சரியா? அதெல்லாம் அவர்கிட்ட கொண்டு போகிறாங்க, அது எல்லாத்துக்கும் அவரை பொறுப்பாக நினைக்கிறாங்க. அவரை பற்றி பேசும்போது இந்த விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க, நாட்டு நடப்பு விவகாரங்களை பற்றி பேசுகிறாங்க, சரியா? ஆனால் மன்மோகன் சிங் அவருடைய மனைவியோட என்ன பேசுகிறார், எப்படி பழகிறார் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, அதுக்காக பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வச்சாங்க அப்படின்னா, அது நீதியா, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? கிடையாது. அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. ஏன்பா சாதாரண ஒரு பிரதமருக்கே தனிப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லி கேள்வி கேட்காம விடுறீங்க, பகவானுக்கு கேள்வி கேட்பீங்களா? எப்படி பகவானுக்கு கேள்வி கேட்கலாம்? பகவான் ஒன்று என்னன்னா, அது ரொம்ப உயர்ந்தது, அது உனக்கு புரியல, புரியலங்கிற பட்சத்தில் அடக்கமாக புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடுறது அழகு. அதை விட்டுட்டு அப்படி அவர் எப்படிங்க அப்படி பண்ணலாம்? இந்த பாருங்க கிருஷ்ணர் இங்க அழகா எண்ணற்ற கோபியர்களோட ராச நடனத்தில் ஈடுபடுற, எப்படிங்க அவர் அவ்வளோ பேரோட ஆடலாம்? ஐயா அது உங்களுடைய நிலைக்கேற்ற கேள்வி இல்லை, அதுதான் உண்மை. பக்தி தொண்டில் ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யும் போது இந்த விஷயங்களை படிப்படியாக புரிஞ்சுக்க முடியும். கிருஷ்ணருடைய லீலைகளை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ எளிமையானது கிடையாது. அதுவும் குறிப்பாக ராதையோடான கிருஷ்ணருடைய உறவை பற்றி புரிந்து கொள்வது அவ்வளோ எளிமையானது கிடையாது. சாஸ்திரம் நமக்கு சொல்லித்தருது, அத்த ஸ்ரீ கிருஷ்ணநாமாதி நப வேத் கிராகம் இந்திரியை செவன் முகோகி ஜிவ்வாதோ ஸ்வயம் ஏவ ஸ்ப்ருத்யத. அதாவது கிருஷ்ணருடைய நாமம், ரூபம், குணம், லீலைகள் இதெல்லாம் சாதாரணமாக நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா நம்மளுடைய புலன்கள் எல்லாமே பௌதிக விஷயங்களால் களங்கம் அடைஞ்சிருக்கு. இந்த களங்கமற்ற புலன்களை வச்சுக்கொண்டு களங்கத்திற்கு அப்பாற்பட்ட முற்றிலும் தூய்மையான பகவானை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமில்லை. எப்படி அது சாத்தியமாகும் அப்படின்னா அவருக்கு நம்ம தொண்டு செய்யும்போது, தொண்டு செய்யும்போது படிப்படியாக கிருஷ்ணர் தன்னை தானே வெளிப்படுத்துவார். அப்படி அவரே தன்னை வெளிப்படுத்தும் போது அவரை பற்றி நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இது படிப்படியாக வரக்கூடியது. அதனால் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யாமல் ராதாகிருஷ்ணரை பற்றி பேசுறது அப்படிங்கிறதும் தவறு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா படிப்படியாக வராமல் ஒரு சிலர் கொஞ்சம் அப்படி பக்தியை பயிற்சி பண்ணதுக்கப்புறம் ஆ அப்பா ராதாகிருஷ்ணர் பாவம் தான் ரொம்ப பெருசு, அப்படியே ராதே ராதா கோபியர்கள் இதை பற்றி பிரம்மாண்டமாக பேசுறது, அப்படியே தேனொழுக பேசிட்டு பின்னாடி போய் தவறான காரியங்களில் ஈடுபடுறது, இதெல்லாம் ஏற்கத்தக்கது கிடையாது. ராதாகிருஷ்ண லீலைகள் எத்தகைய பக்தர்களால் அனுபவிக்க முடியும் அப்படின்னா யார் ஒருத்தவங்களுக்கு துளி கூட, ஒரு துளி கூட பௌதிக ஆசைகள் இல்லையோ அவங்க ராதாகிருஷ்ண லீலையை அனுபவிக்க முடியும். சுக்கதே கோஸ்வாமி அவர் எந்த ஒரு துளி ஆடை இல்லாமல் எங்கே வேணாலும் அவரால் பிரயாணம் பண்ண முடியும். எந்த விதத்திலையுமே அவர் பௌதிக விஷயங்கள்னால கொஞ்சம் கூட சஞ்சலம் அடையாத நபர். அவர் ராதாகிருஷ்ண லீலையை பற்றி பேசுறதுக்கு தகுதி வாய்ந்தவர், அல்லது அதை பற்றி விவாதிக்கிறதுக்கு, அதனுடைய ஆழத்தில் உள்ள இறங்கி ரசிக்கிறதுக்கு. அதே மாதிரி நம்ம பார்க்கலாம் விருந்தாவனத்தினுடைய கோஸ்வாமிகள் மிக உயர்ந்த ஸ்தானத்தை சார்ந்தவர், அதை விட்டுட்டு நம்மளை ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் பக்தி பண்ணும்போது செயற்கையாக நம்மளுடைய நிலையை அவ்வளோ உயர்ந்த நிலையாக நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அதுவும் குற்றமாயிடும். அப்போ படிப்படியாக நமக்கு வரக்கூடிய அந்த தூய்மையானது நிகழாமல் போயிடும். அதனால் நம்ம தத்துவ ரீதியாக புரிஞ்சுண்டு ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவங்க, அதனால் நம்ம ஸ்ரீமதி ராதாராணிக்கு தொண்டு செய்தோம் அப்படின்னா நம்மளும் கிருஷ்ணருக்கு பிரியமானவராக ஆக முடியும். கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதை காட்டிலும் ஸ்ரீமதி ராதாராணியை திருப்திப்படுத்துறது எளிமை. அதனால தான் நம்ம கிருஷ்ணரை அணுகும்போது ராதா கிருஷ்ணரை அணுகிறோம், கிருஷ்ணரை ராதையோடு இணைந்து அணுகிறோம். அதன் மூலமாக ராதாராணி நமக்கு பரிந்துரை செய்வாங்க கிருஷ்ணர்கிட்ட, பாருங்கள் இவர் உங்களுக்கு எவ்வளோ அற்புதமாக பக்தி பண்ணுறாங்க. பக்தனுடைய ஒரு சுபாவத்தில் ஒன்று என்ன அப்படின்னா தன்னை தவிர மற்ற எல்லோரையும் மிகச்சிறந்த பக்தனாக நினைக்கக்கூடியவன் தான் பக்தன். அந்த தன்மை ஸ்ரீமதி ராதாராணி கிட்ட பூர்ணமாக இருக்கு. அவங்க அதனால நம்ம ஏதோ கொஞ்ச நஞ்சம் கிருஷ்ணர்கிட்ட பக்தி செய்தால் கூட நமக்காக கிருஷ்ணர்கிட்ட அவங்க பரிந்துரை செய்வாங்க. ராதாராணி பரிந்துரை செய்யும் போது கிருஷ்ணர் அதை தட்ட மாட்டார். அதனால தான் நம்ம கிருஷ்ணரை ராதா கிருஷ்ணராக அணுகிறோம். நேரடியாக அவரை நம்மளால் அணுக முடியாது. ராதாகிருஷ்ணரை கூட நம்ம படிப்படியாக குரு பரம்பரையின் மூலமாக அணுகிறோம் வாஸ்தவம். இருந்தாலும் கிருஷ்ணரை குரு பரம்பரை மூலமாக கூட நம்ம ராதா கிருஷ்ணரை தான் அணுகிறோம். அதன் மூலமாக நம்ம பக்குவ நிலையை அடைய முடியும். ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணருக்கு மிக பிரியமானவங்க. அவங்கள பற்றி சொல்லப்படக்கூடிய ஒன்று என்னென்னா, கோவிந்தா நந்தினி ராதா கோவிந்தா மோகினி கோவிந்த சர்வஸ்வ சர்வகாந்த சிரோன்மணி. அதாவது கோவிந்தா நந்தினி அப்படின்னா கோவிந்தனுக்கு ஆனந்தம் கொடுக்கக்கூடியவங்க ராதாராணி. கோவிந்த மோகினி, கோவிந்தனையே மோகிக்கக்கூடியவள் ஸ்ரீமதி ராதாராணி. கோவிந்த சர்வஸ்வ, கோவிந்தனுக்கு கிருஷ்ணருக்கு எல்லாமே ராதாராணி தான். அதனால தான் சொன்னேன், நம்ம ராதையை திருப்திப்படுத்திட்டோம் அப்படின்னா கிருஷ்ணருடைய கருணை எளிமையாக கிடைக்கும். அதனால கோவிந்த சர்வஸ்வ சர்வகாந்த சிரோமணி, கிருஷ்ணரை கவரக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவருடைய சக்திகள் எல்லோருமே கிருஷ்ணரை கவரக்கூடியவர்களாக இருக்காங்க. கிருஷ்ணருடைய சக்திகள் அவங்க எல்லாரும் காந்தா அல்லது அவரை ஈர்க்கக்கூடியவர்கள் அழைக்கப்படுறாங்க. அப்படி கிருஷ்ணரை ஈர்க்கக்கூடியவர்கள் எல்லோரிலும் சிரோன்மணி அப்படின்னா மணிமகுடம், அவங்க ஸ்ரீமதி ராதாராணி. அதனால ராதாகிருஷ்ணருடைய வழிபாடு மிக உயர்ந்த ஒரு வழிபாடு. யார் ஒருத்தவங்க கட்டுண்ட நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களால ராதாகிருஷ்ணரை அணுக முடியாது. உண்மையில் ராதாகிருஷ்ணரை அணுகிறது அப்படிங்கிறது ராக மார்க்கம், சாதன பக்தியில் ராதாகிருஷ்ணரை நம்மளால் அணுக முடியாது. சாதன பக்தியில் நம்ம லக்ஷ்மி நாராயணரை அணுகிறோம். சில பக்திசான் சிருஷ்டாக்கூர், சில பிரபுபாதருடைய குரு, அவர் கௌடிய மடத்துக்கு ஒரு லோகோ ஒன்று பண்ணியிருந்தார். அதில் ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ராகபக்தியை பற்றியும், இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சாதன பக்தியை பற்றியும் சொல்லியிருப்பார். அல்லது பஞ்சராத்திர விதி அதை பற்றியும், பாகவத விதியை பற்றி இன்னொரு பக்கம் சொல்லியிருப்பார். அதில் ஒரு பக்கம் லக்ஷ்மி நாராயணரையும் இன்னொரு பக்கம் ராதாகிருஷ்ணரையும் வைத்திருப்பார். ஏன்னா ஆரம்ப நிலையில் ராதாகிருஷ்ணரை நம்ம பூஜை செய்தால் கூட நம்ம லக்ஷ்மி நாராயணரை எப்படி பூஜை செய்வோமோ அந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணோம். இறுதியில் பார்த்தோம் அப்படின்னா ராதாகிருஷ்ணரை நம்ம வந்து இப்போ தீபம் தூபம்லாம் வச்சு வழிபட முடியாது. அங்கே இயற்கையான அன்பு, அதில் தான் அவங்களுடைய வழிபாடானது நடக்குது. ஆனால் சாதனா நிலையில் நம்ம தீபம் தூபத்தெல்லாம் வச்சு அவங்கள வழிபட்டு இருக்கோம். அதனால் இன்றைக்கு ரொம்ப விசேஷமான நாள், அவங்களுடைய அவதார திருநாள். எல்லாரை காட்டிலும் மிக உயர்ந்தவங்க. அதவ சர்வ பூஜாய பரம தேவதா சர்வ பாலிகா சர்வ ஜெகதேர மாதா ஸ்ரீமதி ராதாராணி. அதாவது சர்வ பூஜாய, எல்லாராலையும் பூஜிக்கத்தக்கவள். சர்வ தேவ் பரம தேவதா, எல்லா கிருஷ்ணருடைய அனைத்து தேவியர்களை காட்டிலும் உத்தமமானவள், பரமமானவள். சர்வ பாலிகா, எல்லா ஜீவன்களையும் பராமரிக்கக்கூடியவள். சர்வ ஜெகதேர மாதா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அன்னை, நம்ம எல்லோருக்கும் தாய் ஸ்ரீமதி ராதாராணி. அதனால் நம்ம அவர்களுடைய கருணையை வேண்டி இன்றைய நாளில் அவங்கக்கிட்ட பிரார்த்தனை செய்ய வேண்டியது அவசியம். கிருஷ்ணருடைய கருணை நமக்கு வேணும் அப்படின்னா ராதாராணியனுடைய கருணையின் மூலமாக அது அடையப்படுது. அதனால் ராதையினுடைய கருணையை நம்ம வேண்டி அவங்கக்கிட்ட பிரார்த்தனை செய்ய வேண்டியது அவசியம். ஸ்ரீமதி ராதாராணிக்கிட்டையும் கிருஷ்ணர்கிட்டையும் பிரார்த்தனை செய்கிறதுக்கான மிகச்சிறந்த வழிமுறை ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற மகாமந்திரத்தை உச்சரிக்கிறது தான், கீர்த்தனம் பண்ணுறது தான். ஹரே 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 கிருஷ்ண அப்படிங்கிறதுல வரக்கூடிய ஹரே அப்படிங்கிறது ஸ்ரீமதி ராதாராணியை குறிக்கக்கூடியது. ராதையினுடைய ஒரு பெயர் ஹரா, அது கூப்பிடும்போது விழிச்சொல் ஆகும்போது ஹரேன்னு மாறும். ராதா அப்படிங்கிறது கூப்பிடும்போது ராதே அப்படின்னு மாறும். அது மாதிரி ஹரா அப்படிங்கிறது கூப்பிடும்போது ஹரேன்னு மாறும். அதனால் நம்ம ஹரே கிருஷ்ண அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணரையும் அவருடைய சக்தியையும் இணைத்து நம்ம சொல்கிறோம். கிருஷ்ணரே, கிருஷ்ணரின் சக்தியே, தயவுசெய்து என்னை உங்களுடைய தொண்டில் ஈடுபடுத்துங்க அப்படின்னு நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடியது தான் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தில் ஒரு விதத்தில் ஒரு பார்வையில் பார்க்கும்போது அல்லது ஆழமாக பார்க்கும்போது இதில் வரக்கூடிய ராம அப்படிங்கிறதும் கிருஷ்ணரைத்தான் குறிக்கக்கூடியது. ராதிகா ரமண ராமர், எந்த ராமர் ராதிகா அல்லது ராதையின் மூலமாக ஆனந்தம் அடைகிறாரோ அவரை குறிக்கக்கூடியது ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தில் இருக்கக்கூடிய ராம அப்படிங்கிற வார்த்தை. அதனால் இந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மந்திரத்தின் மூலமாக மகாமந்திரத்தின் மூலமாக நம்ம ஸ்ரீமதி ராதாராணிக்கு பிரார்த்தனை செலுத்துகிறோம். இப்போ இங்கே ஆரத்தி கீர்த்தனம் நடைபெற இருக்கு, பக்தர்கள் இதில் கலந்து கொள்ளலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ண. ஸ்ரீல பிரபுபாத் கீ ஜாய். ஸ்ரீமதி ராதாராணி கீ ஜாய்.